السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்பு உள்ள சகோதரர்களே, அல் குர்ஆனிய அறிவமர்வு என்கின்ற இந்த தலைப்பிலே நாம் இப்பொழுது இறுதி பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த அல் குர்ஆனிய அறிவமர்வு அப்படின்னுடைய இறுதி பகுதி என்றால், நம்ம இந்த ரமதானுடைய தொடர் நம்ம இன்றையோடு என்ன செய்யறோம், நம்ம முடிக்கிறோம். மற்றபடி இந்த தலைப்பு இன்னும் விரிவாக இன்னும் நிறைய இதில் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் உண்டு. இப்போ இன்றைய வாரம் கடைசியாக இப்போ நம்ம எடுத்த தலைப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உலூமுல் குர்ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க, குர்ஆனுடைய அந்த அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலூமுல் குர்ஆன் ஓடு எல்லாமே நம்ம எடுத்த தலைப்புக்களில் கடைசியான தலைப்பு ஒரு வகையில் டிரெக்ட்லி உலூமுல் குர்ஆன் நம்ம சொல்ல முடியாது. தஃப்சீருடைய சப்ஜெக்டுகள் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் என்ன செஞ்சோம், நம்ம எடுத்தோம். இதில் இறுதி பகுதியாக இப்போ இந்த பகுதியை நம்ம பதிவு செய்யறதுக்கான காரணம், முழுமையான எல்லா விஷயங்களையும் சொல்வதல்ல, மிக பிரதானமான ஒரு 3-4 செய்திகளை சொல்லி இப்படியான ஒரு பகுதி இருக்கிறது, இதை பற்றி நம்ம படிக்க வேண்டும், இதில் நம்ம கூடுதலான கவனம் என்ன செய்ய வேண்டும், நாம் செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த அறிவுக்காக இந்த பகுதி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அது என்னன்னு சொன்னால், குர்ஆன் தொடர்பாக வைக்கப்படுகின்ற விமர்சனங்களும் அதற்கான தெளிவுகளும் என்கின்ற தலைப்பு. விமர்சனங்களை பொறுத்தவரைக்கும், அதாவது எல்லா விதமான விமர்சனங்களையும் மனிதர் என்ன செய்யலாம், செய்யலாம் என்றால், விமர்சிக்கின்றவர்களுக்கு ஒரு கொள்கை இருந்துவிட்டால், அவங்களுக்கு ஒரு இலக்கு இருந்துட்டேன்னு சொல்றீங்களே, அவங்க எந்த விதமாகவும் என்ன செய்யலாம், விமர்சிப்பார்கள். அந்த விமர்சனம் அறிவுபூர்வமாக இருக்கும், அறிவுபூர்வமற்றதாக இருக்கும், நியாயமான கேள்விகளாக இருக்கும், நியாயமற்ற கேள்விகளாக இருக்கும், பதிலளிக்க வேண்டியதாக இருக்கும், நம்ம கணக்கே எடுக்கக்கூடாத விஷயங்களாக இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த விமர்சிக்கக்கூடிய அந்த அவருடைய இலக்கை பொறுத்து அது என்ன செய்யும், வித்தியாசப்படும். இதுவும் குறிப்பாக மார்க்கத்துடைய விஷயம் என்று சொன்னால், அதை அழிப்பதற்கு, அதை இல்லாமல் ஆக்குவதற்குன்னு ஒரு பெரும் முயற்சி எடுப்பாங்க. அதனால வீணான விமர்சனம், என்னது வீண் இல்லாத விமர்சனம், நியாயமான விமர்சனம் பார்க்காம எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களே, அதாவது எழுத்துல சொல்லுவாங்களே, கழுத்தை கொடுத்தாலும் எழுத்தை கொடுக்க கூடாது, எழுத்துல அடிச்சு கொடுத்தா அதை வந்து மனிதன் வந்து பேச்சை விட ரியலா என்ன செய்வான் பாப்பான், எழுத்துல அடிச்சு கொடுத்தா. நம்ம ஒரு வீணான ஒரு சப்ஜெக்ட் ஆயிருந்தாலும் எழுதி கொடுத்த உடனே அதை புக்கா பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு முக்கியமான ஒரு ஏதோ ஒரு ஆதாரப்பூர்வமான மாதிரியான உண்டு மனிதன் உணர்வான். அப்ப இப்படி குப்பையான விமர்சனங்கள் எல்லாம் சேர்த்து, நல்ல விமர்சனம் அதாவது நியாயமான கேள்விகளோட சேர்த்து, பதிலளிக்க கடமைப்பட்ட விமர்சனங்களோட சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தாரதனால எல்லா விமர்சனங்களுக்கு ஒன்று மாதிரி வழங்கும். முதலாவது விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முன்னால எங்களோட மனதில் ஒரு தெளிவு ஒன்று இருக்கணும், ஒரு நம்பிக்கையை குறித்து நம்ம விமர்சிக்கிற நேரத்தில் வந்து எல்லா கேள்விகளும் நியாயமாக என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா நம்பிக்கை என்பது நேரடியாக பார்க்கிற மாதிரி இல்லை, நம்பிக்கை என்பது நேரடியாக பார்க்கிற மாதிரி இல்லை, நம்புறதுக்குரிய ப்ரூஃப் இருக்குதா இல்லையா என்ற வட்டத்துக்குள்ள தான் இருக்கும். நேரடியாக பார்க்கறது அதைவிட பவர், நேரடியாக பார்ப்பதை பொறுத்த வரைக்கும் அதைவிட என்ன, அதாவது நிச்சயமானதாக இருக்கும். நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வந்து நேரடி போன்று என்ன என்ன செய்யாது, இருக்காது. எனவே நம்பிக்கை குறித்து கேள்வி கேட்கிறதுல அதுக்குண்டு ஒரு வட்டம் இருக்கு. அந்த நம்பிக்கை நம்ப கூடியதாக இருக்கிறதா, நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறதா என்ற அளவில் தான் கேள்வி வரணும். ஆனால் வார கேள்வி என்ன பிடிக்கும் தெரியுமா, நேரடியாக பார்க்குறமா, அந்த பார்த்தா என்ன திருப்தி ஏற்படுமோ அந்த திருப்தியை தரணும் என்ற மாதிரி கேள்வி இருக்கும். அது நீ பார்த்தியான்னு நம்ம கேட்குற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, அந்த அளவுக்கான கேள்வியாக இருக்கும். இப்போ உதாரணமாக சொர்க்கம் நரகம் இறைவனை பற்றி இந்த மாதிரியான செய்திகள்லாம் நீங்கள் வார டைம்ல அவங்களோட கேள்விகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் ஈக்கிறன்ற பார்த்தவன் யாரு அப்படி என்று கேட்குறோம். பார்த்த பின்னால் மறுக்கிறவன் யாரு, பார்த்த பின்னால சப்ஜெக்டே இல்லை, இங்க பிரச்சனையா அல்லாஹ் தஆலா நம்பிக்கை அடிப்படையில சோதனையா வச்சுக்கிறான். யுமினூன பில் கைப், மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்ற சிஃபத் என்ன தெரியுமா, அல் ஈமான் பில் கைப், மறைவானவற்றை அவர்கள் ஈமான் கொள்வார்கள். மறைவானவற்றை ஈமான் கொள்வதில்தான் மூமின்களும் மற்றவர்களும் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல வித்தியாசப்படுறாங்க. மறைவானவற்றை ஈமான் கொள்வார்கள் நம்புவார்கள்டா, அந்த நம்பிக்கை நியாயமானதாக இருக்கிறதா என்று மட்டும்தான் என்ன செய்யணும் நம்ம பார்க்கணுமே தவிர, அந்த முஸ்லிம்கள்லையும் சில பேர் பதில் சொல்ல போறவங்க தெரியாம என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னா, அந்த நேரடியா பார்த்த திருப்தியை இவரும் அடைய பார்க்கிறாரு, அவருக்கும் கொடுக்க பார்க்கிறாரு. இதனால பதில் சொல்லிட்டு இருந்தவன் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இவன் காபிரா பேத்துறான். ஏண்டா அவனுக்கு திருப்தி கொடுக்கிற இடத்துக்கு இவனுக்கு வர இல்லாதனால. நம்பிக்கை என்பது எப்பொழுதும் நேரடியாக கண்ட வண்டா வரக்கூடிய அந்த இதுல இருக்காது. அது வந்து மனிதனை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைன்னு அறிவுபூர்வமாக இருக்கிறத நம்புறது அறிவுபூர்வமாக இருக்கிறதா இருக்கும். சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்றதாக இருந்தா மனிதன் நேரடியாக கண்டால் மட்டும்தான் நம்புவேன், அந்த அறிவை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன். இந்த உலகத்தில் அவனுக்கு 90% விஷயங்களை நம்ப எல்லாம் இருக்கும். ஏன்னா நேரடியாக கண்ட விஞ்ஞான ரீதியாக கூட சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் விஞ்ஞானிக்கு வேணுமெண்டா உண்மையாக்கலாம். நமக்கு நம்பிக்கை தானே, எனக்கு அது நம்பிக்கை தான். டிஎன்ஏ மூலம் ஒருவர் யாருடைய பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, டிஎன்ஏ உண்மை, டிஎன்ஏ சயின்டிபிக் ஆனது, எனக்கு அது நம்பிக்கை தான். டிஎன்ஏ சயின்டிபிக் என்ன சொல்லி, டிஎன்ஏ சயின்டிபிக் எனக்கு என்ன, எனக்கு அது வெறும் நம்பிக்கை தானே. எனக்கு டிஎன்ஏ என்னன்னு தெரியாது, அது எப்படி நடக்கிறன்னு எனக்கு தெரியாது, அது எந்த அடிப்படையில் அந்த ஆய்வு நடக்கிறன்னு தெரியாது. அப்படியே டிஎன்ஏ ரிப்போர்ட் தந்து அது டாக்டர் தான் என்ன செய்யறாரு தரப்போறாரு, அவருக்கு என்ன பிரச்சனைக்கு தெரியாது. ஸோ எந்த கையில் வரக்கூடாது, என்ன நம்பிக்கை தான். டிஎன்ஏ நீங்க நம்ப மாட்டீங்க, டிஎன்ஏ நான் நம்புறேன், ஆனா டிஎன்ஏய நான் விஞ்ஞானியாக நம்பலாது. அவன் சொல்ற அளவுல தான் எனக்கு என்ன செய்யலாம், நம்பலாம். சூரிய சந்திர சுழற்சிகளை பத்தி எல்லாம் சொல்றான் வேல், அது சயின்ஸ் தான், மறுக்கவில்லை. எனக்கு அது நம்பிக்கை, எனக்கு அது நம்பிக்கை தானே. நான் நேரடியா பார்க்கல, நான் அதை ஆய்வு செய்யல, எனக்கு அதுல விதியே எனக்கு என்ன, எனக்கு என்ன என்ன தெரியாது. அப்ப எனக்கு நம்பிக்கை தான். எனவே எல்லாரும் நேரடியாக கண்டது போல் இந்த உலகத்துல நம்ப முடியாது. ஒத்தனுக்கு நேரடியாக கண்ட அறிவு இருக்கும், இன்னொருத்தருக்கு அதை நம்புகின்ற அறிவு தான் இருக்கும். கேள்வி வந்து நம்புறது நியாயமா இல்லையான்றதான் இருக்கணும். பெற்றோர் இருக்கலாம், தாய் நம்மளோட தாய் தான் நம்மளே பெற்றாரதுக்கு என்ன ஆதாரம் ஒருத்தன் கேட்டான்னு வைங்களே, நான் நேரம் பார்த்தா நம்புவேன் சரியா, அதுக்கான என்ன ப்ரூஃப்னு கேட்டான்னு எப்படி நிரூபிக்க போறோம், ஒன்றும் நிரூபிக்கிறாது. அவனோட நம்பிக்கை தான் இவர் தாய், அவனோட நம்பிக்கை தான் இது தந்தைன்னு சொல்லி இதில் ஒரு வசுவாசை உண்டாக்கலாமான்னு கேட்டால் ஈஸியாக உண்டாக்கலாம். இந்த நம்பிக்கையில் ஒரு வசுவாசையும் பிரச்சனையும் உண்டாக்கலாமான்னு கேட்டால் ஈஸியாக உண்டாக்கிடலாம். சும்மா சைத்தானிய சிந்தனையில் ஒன்று உனை வந்து சின்னத்துலேருந்து நிறைய அடித்து கண்டிக்கிறாங்க தானே, இது மற்ற பிள்ளைய கண்டிக்கல தானே, இது நீ வளர்க்க எடுத்த புள்ள உனக்கு அந்த வரலாறை மறைச்சிக்கிறாங்க என்று சும்மா ஆரம்பமாக போட்டுவிட்டு அப்படிப்பட்டு அவனை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. தாய்க்கு நிச்சயம் இவனை நான் பெத்தெடுத்தேன், இவனை தான் நான் பெத்தெடுத்தேன் நிச்சயம், தந்தைக்கு நிச்சயம் தான் பிள்ளைன்னு நிச்சயம். இப்படி இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு, அவங்களுக்கு அறிவு அது, அந்த அறிவு வந்து எனக்கு எப்படின்னா நம்பிக்கை லெவலில் எந்த அளவுக்கு நம்பியலும் அந்த லெவலில் இருக்கு. எனவே பதில் சொல்ல போகக்கூடிய ஒரு விமர்சனங்களை முதலாவது என்னன்னு விளங்கணும். நேரடியாக காண்பது போல உள்ள விஷயங்களுக்குள்ள பதில் வேறு, நேரடியாக காண்றது மாதிரி நீங்க எதையுமே நிரூபிக்க இயலாது. அப்படி நிரூபிப்பதா இருந்தால் அது சோதனையும் இல்லை. நாளை மறுமையில குர்ஆனை நிராகரிச்சவங்க, இறைவனை நிராகரித்தவர்கள், சொர்க்கத்தை நிராகரித்தவர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ள போறாங்க. இப்ப ஏன் ஏற்றுக்கொள்ள போறாங்கன்னா நேர கண்டாச்சு. அல்லாஹ் தஆலா என்னது, ரஅயல் ஐன், நேர கண்ணால காண்ற, லத்தர உன்னல் ஜஹீம், நீங்க நரகத்தை காணுவீர்கள். அதாவது அதே போல் என்னது, அதாவது இல்மல் யகீன், நீங்க உறுதியான அறிவில் காணுகின்ற பொழுது குர்ஆன் வசனங்கள் யௌமயத்தி தவீலு, அதனுடைய உண்மையான விளக்கம் வருகின்ற நாளில் அல்லாஹ் தஆலா நரகத்தை காட்டி என்ன அஃபஸஹருன் ஹாதா, இது சூனியமாண்டா சொல்றீங்கன்னு கேட்பா. நரகத்தை காட்டி அஃபஸஹருன் ஹாதா அம்லா எனது அம்மன் தும் அன்னது அம்லா துபசிர், அதாவது நீங்க பார்க்க மாட்டீங்களா, இப்ப நேரடியாக விளங்குதானே என்று. ஃபதரஃபு பிதம்பிஹிம், தங்களது பாவங்களை எல்லாம் ஒத்துக்கொள்வார்கள். இதெல்லாம் இப்ப நேரடியாக காண்றது. நேரடியா காண்பதின் ஊடாக அதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளணுமோ, எப்படி விளங்கிக் கொள்ளணுமோ, அதை நேர கண்ட பின்னால சோதனை என்றது அங்க இல்ல. சோதனையே நம்பிக்கைக்கும் அறிவுக்கும் தான். அப்ப எப்பொழுதும் விமர்சனுக்கு பதில் சொல்ல போறவங்க இந்த நேரடி அந்த அந்த திருப்தியை அடையணும்னு நீங்க நினைக்காதீங்க. நேரடி திருப்திய நமக்கு அடைய முடியாது, அடுத்தவருக்கு அடைய முடியாது. ஆனா அவனை விட நம்ம நம்ப நம்ப அல்லாஹு தஆலா என்ன செய்வான்னு சொன்னா நமக்கு அந்த திருப்தி அல்லாஹ் அதிகரிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறாரு, ரப்பி அரினி கைஃப துஹயில் மௌதா, எப்படி இறந்தவர்களை நீ உயிர்ப்பிக்கிறான் எனக்கு காட்டு. அல்லாஹ் கேட்கிறான், அவலம் துமீன், ஈமான் கொள்ளலையா நீங்கன்னு கேட்டேன். அப்படி இல்லை, நான் ஈமான் கொண்டுதான் இருக்கிறேன். லியத்மா இன்ன கல்வி, என்ற உள்ளம் வந்து அமைதி அடைவதற்காக. அப்படின்னா உள்ள இன்னும் கொஞ்சம் ஜியாதா, இன்னும் கொஞ்சம் ஒரு திருப்தி வருவதற்காக காட்டு அப்படி என்று சொல்லி என்ன அல்லாஹு தஆலாட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு. அப்ப இதெல்லாம் என்ன ஜியாதத்துல் ஈமான் ஒன்று இருக்குது, ஈமானுடைய அதிகப்படியான நிலை ஒன்று இருக்குது. அல்லாஹு தஆலா நம்புதல் என்றதை சொல்றது என்னென்னா அறிவுபூர்வமா இருக்குதா, பொருத்தமா இருக்குதா என்ற திருப்தியை தான் நம்ம கொடுக்கலாமே தவிர, அவனை நேர கண்ட இடத்துக்கு கொண்டு போக நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா முதலாவது குபுர்ல போய் விழுறது நீங்க தான். ஏன்னா நீங்க இப்ப தடுமாறுவீங்க, அதான நேர கண்ட திருப்தி எனக்கும் வருது இல்லையே என்று வந்து கடைசியில் அவனோட ஒத்து போறது, அல்லது இஸ்லாத்துல ஹாபா கலட்டி விடுறது, இஸ்லாத்துல அறவாசி என்ன செஞ்சு தூக்கி விடுறது, இதுவும் இஸ்லாம் நீங்க கேட்டது சரிதான், இப்பதான் எனக்கு என்ன செய்து வருது. அதனால கேள்வி கேட்கிறவங்க கூட சில இடத்துல அன்னி என்ற தலையில போட்டு கேட்கிறேன், அன்னியருக்கு சப்ஜெக்ட் மீராஜை பற்றி நம்ம மூசா அலஸ்லத்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் கண்டாங்கன்னு வருது தானே, நபிமார்களை கண்டாங்கன்னு, அவங்க இறந்து கபர்லிக்கிற டைம்ல எப்படி கண்டாங்க, இப்படி ஒரு அன்னியர் கேட்டா என்ன பதில் சொல்றது, நீ அன்னியரா அல்லது அந்நியர் ஒன்று கேட்டாடா. நீ இவனுக்குள்ள சந்தேகத்தை யார தலையில போடுறது? ஒரு நன் முஸ்லீம்ல தலையில போட்டு இவர் கேட்கறது. நன் முஸ்லீம்ல அதிகமான மேராஜே தெரியாது, ஆனா நான் முஸ்லீம்ல தலையில போட்டு இவர் கேள்வி கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து நீ நேரடி திருப்தியை அடைய நினைக்கிறாய். அப்படி எல்லாம் நம்பிக்கைன்றது, நம்பிக்கைன்றது எப்பொழுதுமே நம்புறதுக்கான நியாயம் இருக்கான்னு பார்க்கணும். எனவே விமர்சனம் என்று வைக்கப்படுகிற டைம்ல குர்ஆன் ஆய்ந்தாலும் எதா இருந்தாலும் நம்பிக்கை வட்டத்துக்கு அறிவுபூர்வமா இருக்கான்னு தான் நீங்க பதில் சொல்லணுமே தவிர, இல்லையண்டா இந்த உலகத்துல 90% விஷயங்களை நிராகரிக்க வேண்டி வரும். 90% விஷயங்கள் நம்பிக்கை சார்ந்தவைகள் தான். நாங்க நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லாமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலருக்கு எந்த அளவு சந்தேகம் இருக்கின்றா? அதாவது புகாரி இமாம் வாழ்ந்தாண்டதுக்கு என்ன ஆதாரம்? முஸ்லீம் இமாம் வாழ்ந்தாண்டதுக்கு என்ன ஆதாரம்? புகாரி புகாரியை தொகுத்திருப்பாரா? முஸ்லீம் முஸ்லீம் என்ன தொகுத்திருப்பாரா? முஸ்லத் அகமதை தொகுத்திருப்பாரா? இப்படி ஒரு கேள்வி, இப்படியான கேள்விகளை நிறைய என்ன செய்யறது வருவதை நம்ம பார்க்கிறோம். இது வந்து இந்த மாதிரி அதாவது கேள்வி கேட்கிற ஒரு நிலைமை வருமா இருந்தா அவர் சந்தேகம் எப்படி போகணும்னா, இந்த நூற்றாண்டுக்கு முன்னால யாருமே வாழலைன்னு முடிவுக்கு தான் அவர் போகணும். இந்த நூற்றாண்டுக்கு முன்னால யாருமே வாழவில்லை, ஏன்னா நேர காணலையே, நான் நேர காணல. அப்படின்னா இப்ப இந்த நூற்றாண்டுல பிறந்த முதலாம் உலக யுத்தம் போய், இரண்டாம் உலக யுத்தம் போய், அதுக்கு முன்னால நடந்தவைகள் போய், அதுக்கு இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னு சொன்னா என்ன, எல்லாமே பொய் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் என்ன செய்ய வேண்டி வரும், வர வேண்டி வரும். இப்ப முதலாவது ஆள் மண்டலத்தில் நம்ம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்க கேள்விகளை வரவேற்கின்ற எல்லையாக இருந்தாலும் சரி, பதில் சொல்லுகின்ற எல்லையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை நியாயமானதா என்றதுக்கு தான் நீங்க பதில் சொல்லணுமே தவிர, கேள்வி கேட்பாங்க என்றதுக்காக நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம பதில்களை சொல்லிட்டு போகக்கூடாது. கேள்வி கேட்கிறார்கள் என்பதற்காக நாம என்ன செய்யக்கூடாது, பதில்களை வந்து சொல்லிட்டு போகக்கூடாது. நியாயமான கேள்வியா அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டும், மற்றபடி இல்லையா அதுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம பதில் சொல்லக்கூடாது, தேவையில்லை. அப்படி நம்ம கேட்கறதா இருந்தா நம்ம இந்த உலகத்துல எல்லா விஷயங்கள்லையும் கேள்வி என்ன செய்யலாம், கேட்டுக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். காரணம் நம்பிக்கை சார்ந்தது தான் மனிதருடைய விஷயம். இது தவிர எழுதப்படுகின்ற ஆய்வுகளை கமெண்ட்ஸ்கள் எடுக்க மார்க்கம் அல்லாம சும்மா எழுதுறவங்களா 90% நம்பிக்கையில தான் எழுதுறாங்க, அறிவில் எழுதுறது குறவு. எந்த ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி, உதாரணமாக இப்பொழுது பலஸ்தீன்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்று பேசுறாங்க தான் வைங்களே, அதுல தகவல் என்று எத்தனை பேருக்கு என்ன தெரியும்? ஒரு அங்க சூழல்ல உள்ளவனுக்கே தெரியாது எத்தனை என்ன நடக்குதுன்னு சொல்லி, பக்கத்துல உள்ளவங்களுக்கே தெரியாது. அந்த ஒரு உண்மையை எடுத்து நம்பிக்கையோட மிக்ஸ் பண்ணி பேசிடுறது. இப்படித்தான் பெரும்பாலும் இருக்கும் ஒன்று இருக்குது, இப்படித்தான் பெரும்பாலும் இருக்கேன் அதை பேசுறப்ப மனிதன் அங்க அதை நியாயமா ஏத்துக்கிறான். அவன் சொல்றத பார்த்தா நியாயமா தான் இருக்கேன் அதுல ஏத்துக்கிறான். மற்றபடி இந்த வேதங்கள் அது இதுன்னு வார சந்தர்ப்பத்தில் அந்த நம்பிக்கை என்ன செஞ்சிடறான், நேரடி இதுக்கு போயிடறான். அப்ப உலகத்துல வாழ்ற நீ நேரடியா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலேயே நம்பிக்கை லெவல்ல சொன்னா ஏத்துக்கிறது. ஆனா மார்க்கம் சம்பந்தமான விஷயங்கள் எதைக்கு நம்ம காண முடியாதோ, மறுமையில தான் காண முடியும்னு சொல்லப்படுதோ அதுல நேரடியா கேள்வி கேட்கறது. அப்ப இதெல்லாம் மனிதனுடைய அந்த அறிவு சிந்தனையுடைய பிரச்சனைகள்ல உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குர்ஆனுக்கு இதுக்கு மட்டுமல்ல, எதுக்கு பதில் சொல்லக்கூடிய கூடியவர்களாயிருந்தாலும் நியாயமான ஒரு கேள்வியா இருக்கியான்னு பார்க்கணும். நம்பிக்கையெல்லாம் குறைந்து நேரடியாக காட்டுமா என்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது பிரச்சனை. இந்த மாதிரி கேள்விகளை கேட்பது குஃபுர் முஸ்லிம்களுக்கும். அல்லாஹு தாலாட்டை என்ன செஞ்சாங்க, அரினல்லாஹ ஜஹரா பனு இஸ்ரவேல் கேட்டாங்க, அல்லாஹ் நேர வெளிப்படையாக கொண்டு வந்து காட்டுங்க, அரினல்லாஹ ஜஹரா அல்லாஹ்வை கொண்டு வந்து வெளிப்படையா காட்டுங்கன்னு சொல்லி. அப்போ அஹத்துக்கும் சாயிக்கா ஒரு திட்டுக்கிடும் சத்தம் உங்களை பிடிச்சி உங்களை எல்லாம் என்ன செய்யுது கீழே போட்டுச்சு. அப்ப இது ஒரு 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 தவறான கேள்வி. மூசா என்ன சொன்னார், ரபி அரிணி அந்தோரு இலைக் ஏலவனே பார்க்கணும், அல்லாஹ் பேசிக்கின்றான், அதை திருப்தி காணும். அல்லாவுடைய கண்ணியம், அல்லாவுடைய மகத்துவம், அல்லாவுடைய ஆற்றல், அல்லாவுடைய வல்லமைக்கு நேர பாருங்கன்னு கேட்கிற ஒரு அடியான் வந்து விளங்கின விளக்கத்துல கேட்க இயலாது. அப்ப மூசா என்றாலும் ஆர்வத்துல கேட்கிறாரு. அப்ப அல்லாஹு தஆலா லன் தரானி, என்ன நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. ஆனாலும் ஒளி அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா, அவனது ஒளி அந்த மலையில பட்ட பொழுது என்னது, அதுல அந்த இடத்துல அந்த மலை நின்றுச்சுன்னா, படைப்பு இறைவனுடைய ஒளியை தாங்கிச்சேன்னா ஃபஸௌஃப தரானி, அப்ப நீ காண்பாயின். அப்ப அல்லாஹ்வுடைய கண், அல்லாஹு தஆலா மனித அடியார்களுக்கு அவனுடைய வசனங்கள் வந்து அவனை நெஞ்சோட தொடர மாதிரி இறங்கி என்ன செய்கிறது, பேசுகிறது. ஆனா மனிதனுடைய வீக் எங்க போகுதுன்னா, அல்லாஹ தரம் குறைச்சி இறக்கிற இடத்துக்கு மனிதனுடைய கேள்வி என்ன செய்யுது, போய்விடும். எனவே நம்பிக்கை அப்படி என்றது இந்த மாதிரி கேள்வி கேட்டவன் நினைக்கிறேன். ஃபிரௌன் என்ன சொன்னா, எனக்கு ஒரு பெரிய கோபுரம் கட்டு, நான் பேத்து அல்லாஹ் என்ன செய்ய போறேன், நான் நேர பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி நேர பாக்குறது அது இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அறிவோடு, அதாவது நேரடி பாக்குற சம்பந்தம், நேரடினா சோதனையே இல்லை, நேரடினா சோதனை, நம்பிக்கை தான் சப்ஜெக்ட். நீ இந்த அறிவை வச்சு விளங்கி இதை நம்பினியா, சரியானதை நம்பினியா, நீ நம்பலையா, சொர்க்கத்துக்கு போனவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், மோசமான நண்பன், நானும் அவன் நிலைமைக்கு என்ன போக பார்த்தேன், அல்லாஹு தஆலா என்னை காப்பாத்தினானால இங்கே நான் செஞ்சிட்டேன் வந்துட்டேன், அதை நம்பிக்கையில பிறல் அந்த பக்கம் போக பார்த்துச்சு, அதனால நான் என்ன இங்கே வந்துட்டேன். இப்போ உபை இப்னு காபிர் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, குர்ஆன் இந்த சபக்கலாத்தோட சம்பந்தப்பட்டது, உபய் இப்னு காப் ஒரு முறையில ஓதுறாரு, இன்னொரு சஹாபி இன்னொரு முறையில ஓதுறாரு. ரசூலா உமர்லான சம்பவம் இல்ல, இன்னொரு சம்பவம் ரசூலாங்கிட்ட கொண்டு வரப்படுது. அப்ப ரசூலான் சொல்றாங்க என்ன, இவ்வாறு ஹாக்கதா உன்சிலத், இப்படிதான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு, இப்படிதான் இறக்கப்பட்டுச்சு என்று ரெண்டு பேர் சொன்ன உடனே என்ற உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் தோண்டிச்சு அப்படின்றார். சந்தேகம் என்ன, ரசூலாங்க இப்படி பதில் சொல்றாங்க அப்படி என்று ஒரு, அதாவது சந்தேகம்ன்றது அவரா சந்தேகப்படல, அந்த மயக்கம் என்ன செஞ்சது உள்ளத்துக்குள்ள வந்தது. மயக்கம் வந்ததுன்னா பொய்யா இருக்குமோ, மனிதனுக்கு சிந்தனை வர பாருங்க. அப்ப சொல்ற, அப்ப ரசூலா நெஞ்சில தட்டினாங்க, தட்டி சொன்னா உபயே அல்லாஹு தஆலா எனக்கு அல் குர்ஆனை ஏழு முறையில் என்ன செஞ்சுக்கிறான், இறக்கி இருக்கிறார். இது என்னத்தை சொல்லுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுக்கு இந்த தடுமாற்றம் வாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இதாக்கி அடுக்கல, ஆனா நீ இந்த நம்பிக்கையை விட்டு உன் அறிவை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இந்த மாதிரி கேள்விகள் உனக்கு வரலாம், அதை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, வெளியே போய் நியாயத்தை மட்டும் பாரு, நியாயத்தை பாரு. வெறுமனே இந்த நேர தேடுதல் என்ற நம்பிக்கையில போனீங்க, நீ வெளியே போக வேண்டி வரும், வாழ்க்கையை விட்டே வெளியே போக வேண்டி வரும் என்றதான் அது. சஹாபாக்கள் ரசூலாங்கிட்ட வந்து கேட்கிற ஒரு சஹாபி, அல்லாஹ்வின் தூதரே, எங்களோட உள்ளத்துல சில கேள்விகள்லாம் உண்டாது, அதை வெளியே சொல்றத நினைச்சாலே எங்களுக்கு பயமாயி, சும்மா சும்மா அப்படி சிந்தனைகள் அப்படி இருக்குமோ இப்படி இருக்கும் ஓடிக்கணும்தான் ஈக்கும், அதுல உண்டதான சைத்தான் பிடிச்சி எடுத்துட்டு போக பாக்குறது இந்த பக்கத்தால வாண்டு. அந்த மாதிரியான கேள்விகள் எங்களுக்கு உண்டாகுது, ஆனா அதை நம்ம பேசுறத நினைச்சாலே எங்களுக்கு என்ன, ஒரு நாள் நம்ம அப்படி பேசவும் கூடாது, அப்படி நம்பவும் கூடாது, எங்களோட உள்ளத்துல இருக்கு, ஆனா கேள்விகள் அப்படி தோன்றுது என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஜத் துமு, அப்படி பேசக்கூடாது பெரும் பாவமான மாதிரி உணர்கிறீங்களான்னு கேட்டாங்க, அது ஒரு பயங்கரமான உணர்கிறீ. ஆமா, தாக்க சரியாக ஈமான், அதுதான் தெளிவான ஈமான். ரசூலா ஈமான் குறையன்னு சொல்லல, ஈமான் வந்து என்ன குளறுபடினு சொல்லல, அதுதான் தெளிவான ஈமான். இப்ராஹிம் சொல்லாங்க, சந்தேகம் விஷயத்துல இப்ராஹிம் விட நாங்க தகுதியானவன் சொல்லாங்க, இப்ராஹிமே விட சந்தேகம் விஷயத்தில் எமக்கு தகுதி. சந்தேகம் அல்லாஹ் சந்தேகப்பட்ட அர்த்தம் இல்ல, ஆனா என்ன உயிர்ப்பிக்கிறத காட்டின் இப்ராஹிம் கேட்டாங்களே, அதை விட நாங்க தகுதியானவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வரக்கூடிய இஹ்வான்கள் சகோதரர்களுடைய ஈமானை பத்தி ஆச்சரியமா பேசுறாங்க, ரஹிம் அல்லாஹு இஹ்வானி ரஹிம் அல்லாஹு இஹ்வானி, என்ற சகோதரர்களுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக, என்ற சகோதரர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, சஹாபாக்கு அலஸ்னா இஹ்வானுக், நான் உங்களோட சகோதரர்கள் இல்லையா அல்லாஹ்வின் தூதரே, இல்ல பல் அந்தும சஹாபி, நீங்க எனது தோழர்கள், இஹ்வானுனா இஹ்வானி, என்ற சகோதரர்கள் யார் தெரியுமா, எனக்கு பின்னால வரக்கூடியவர்கள், என்னை காண மாட்டார்கள் ஆனா என்னை ஈமான் கொள்வார்கள், தன் குடும்பத்தினருடன் என்னை வந்து சந்தித்து இருக்க வேண்டுமே என்று அவர்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக என்ன எழுந்திருக்க வேண்டும் ஆசைப்படுவார்கள், அவர்கள் தான் எனது சகோதரர்கள் அப்படின்ற சொல்லுவாங்க. என்ன செய்யறாங்க, பின்னால வந்து நம்புறவங்களை ஈமான பாராட்டுறாங்க, யாருடைய ஈமான் ஆச்சரியமானது என்று சொல்லுவாங்க. இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் புரியுதா இல்லையில, யாருடைய ஈமான் ஆச்சரியமானதுன்னு கேட்கிறாங்க. அப்புறம் சஹாபா ஊத்திர மலக்குமாரி ஈமான் ஆச்சரியம், நபிமார்களுடைய ஈமான் ஆச்சரியம், எங்களுடைய ஈமான் ஆச்சரியம் என்றாங்க. ரசூலங்க மலக்குமாரி ஈமான் ஆச்சரியம் இல்ல, இறைவன் இது செய்தி இருக்கிறாங்க. அப்புறம் நபிமாருடைய ஈமான் ஆச்சரியம் இல்ல, வகி இறங்கிட்டு இருக்குது, உங்களோட ஈமான் ஆச்சரியம், அல்லாவுடைய தூதருக்கு மத்தியில வாழ்றீங்க, ஈமான் ஆச்சரியம், எனக்கு பின்னால வரக்கூடியவங்க என்ன ஈமான் கொள்வார்கள், அந்த ஈமான் தான் என்ன ஆச்சரியமான ரசூலாம் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் ரசூலாங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்பிக்கை என்ற வட்டம் அறிவுபூர்வமாக இருக்கணும், இவ்வளவுதான், வெறும் நம்பிக்கை இல்ல, குருட்டு நம்பிக்கையும் இல்ல, நம்பிக்கையா இருக்கணும், அறிவுபூர்வமா நம்பிக்கையா இருக்கணும். ஆனா இந்த நேரடி என்றது வந்து அது நேர காண்ட டைம்லாம், இதுல வந்து என்னது போராட்டங்கள் இருந்து கண்டிக்கும், அந்த அறிவை பிடிச்சிக்கணும் நிக்கணும், அந்த நம்பிக்கையை பிடிச்சி நிக்கணும், அறிவுபூர்வமான இதுல உறுதியாரி, அப்படி அப்படித்தான் மனித வாழ்க்கை, பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, எதுலயா இருந்தாலும் சரி, குடும்பத்திலேயே இருந்தாலும் எல்லாம் நம்பிக்கை சார்ந்ததுதான். கண்டுதான் நம்பணும்டா, மனைவியை கணவன் நம்ப இல்லாது, கணவன மனைவி என்ன நம்ப இல்லாது, பிள்ளைகளை பெற்றோர்கள் என்ன செய்யலாது நம்ப இல்லாது, பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்ப இல்லாது, எல்லாம் நம்பிக்கைன்றது நியாயமா இருக்குதா, நியாயமா நம்புறோம் இந்த வட்டத்தில் வைக்கணும். விமர்சனத்தை இந்த லெவலில் தான் எடுக்கணும், விமர்சனத்தை நீங்க விரும்பியதை கேளுங்கள், இஸ்லாத்தை விமர்சிச்சுங்க, இஸ்லாம் யாரு நம்ம விட்டு சொத்தா இல்லையே, நீ விமர்சித்தும் கேளுங்கள் என்று சொல்றதுக்கு உன்னோட விஷயம்னா வேணுமோ அப்பா விமர்சி, என்ன தம்பியை விமர்சிச்சு கேளுன்னு சொல்லலாம், இஸ்லாத்தை விமர்சிச்சு நீங்க கேட்கலாது, அது எப்படி இஸ்லாத்தை விமர்சிச்சு கேட்கலாம், இஸ்லாத்தை பத்தி கேளுங்க, இஸ்லாத்தை பத்தி உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள், இஸ்லாத்தை பத்தி உங்களோட கேள்விகளை என்ன செய்யுங்க கேளுங்க, நீங்க வேண்டிய ஸ்டைல கேளுங்கன்னு என்ன செய்யலாது சொல்ல முடியாது. அவர் என்ன ஜகாலத் அறியாமல் இருந்தாலும் சரி, அடுத்தவருடைய நம்பிக்கைக்கு நீ என்ன செய்யணும், ஒரு மரியாதை கொடுத்து இதை நான் எப்படி புரிஞ்சு கொள்ற, இது சரியா என்று கேட்க வேண்டும். இதுதான் அடுத்தது, எல்லா கேள்விகளையும் வரவேற்றுக் கொண்டிருக்க கூடாது, எல்லா கேள்விகளையும் வரவேற்றுக் கொண்டிருக்க நான் சொன்னது காரணம், ஏன்னா அவன் கேள்வி எந்த லெவலில் கேட்கிறான்னு அவனுக்கு தெரியாது. கேள்வியை நம்ம அதிகமாக கேட்க விடுவதும் அவனை குபுரில் வைக்கிறதுக்கு ஒரு ஆதாரமா பேசிடும், ஏன்னா சந்தேகங்களை வளர்த்துட்டு அவன் அறிவுபூர்வமென்று அவனுக்கு ஒரு சிந்தனை வந்து அவன் அதுக்குள்ள உட்கார்ந்துருவான், இங்க உள்ள நாலு பேர் அங்கெல்லாம் என்ன செஞ்சிருவான், அதாவது அந்த இந்த விஷயம் புரியாம. இதனாலதான் அறிஞர்கள் வந்து சந்தேகமான மஜ்லிஸ்களில், பிதகத்தான மஜ்லிஸ்களில், சுபகத்தான மஜ்லிஸ்ல கேட்க வேணான்றது. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஹக்கில் என்ன பயப்படும், இல்ல அதல்ல, இது நம்பிக்கை, இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம், நம்பிக்கை அறிவுபூர்வமா இருக்கு அவ்வளவுதான். ஆனா 25 வீதமான இன்னொரு பகுதி ஒன்று இருக்குது, அதுல எல்லாத்தையும் குழப்பலாம், 25 வீதமான ஒரு பகுதி ஒன்று இருக்குது, அது நேரடியாக காணாததுனால அந்த 25 எம்டியா இருந்து கொண்டே இருக்கும், நம்ம நேரடியாக காணுகின்ற வரைக்கும் அந்த 25 எம்டியாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த 25 குழப்பம் தேவையில்லாத விஷயங்களை கேட்பதாலும் தேவையில்லாத விஷயங்களை வாசிப்பதாலும் தேவையில்லாத சிந்தனைகளை விடுவதாலும் வந்தே தீரும். அப்ப அதனால நம்ம பிள்ளைகளோ நம்மளோ யாரும் எல்லாரையும் அதை காப்பாற்றணும். ஏன் முஸ்லீம் அல்லாதவரையும் நம்ம அதை காப்பாற்றணும். அவன் நல்லா புரிஞ்சு விளங்கி வர டைம்ல நீ வேண்டியதை கேளுன்னே அவனுக்கு அந்த 25 கேட்க ஆரம்பிப்பான். அந்த 25 யாருக்குமே பதில் சொல்ல முடியாது. அது காரணம் அது நேரடியாக கண்டா தான் பதில் சொல்ல முடிந்த விஷயங்கள். இதுல மிக தெளிவாக இருந்து கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும், பதில் சொல்லணும். குர்ஆனுடைய விஷயத்திலே அதுதான். இப்ப குர்ஆனுடைய விஷயத்துல ஒரு 3-4 விஷயங்களை சொல்றேன். ஒரு கேள்வி கேட்பாங்க, விமர்சனங்கள் என்று குர்ஆன் எடுத்துக்கணும், சுபஹாத் என்று நியாயமான நியாயமற்ற விமர்சனங்கள் என்று நூற்றுக்கணக்காக இருக்கு. அதுக்கென்று வெப்சைட் வச்சு என்ன செய்யறான், செஞ்சுக்கண்டெல்லாம் இருக்கிறாங்க. அதுல விளங்கி அதுல அந்த பேசுற டைம்லயே விளங்கும் இதெல்லாம் ஒரு விமர்சனம் என்று வைக்கிறானே, அப்ப இவனுக்கு நம்பிக்கைன்றா என்னன்னு தெரியல. இவனுக்கு நம்பிக்கைன்றா என்னன்னு தெரியல. அறிவுபூர்வமா நம்பிக்கை இருக்கிற மட்டும்தான் விஷயம் தெரியலன்னு விளங்கிடும். ஆனா ஒரு 3-4 விஷயங்கள் இந்த பாம்ப நம்ம நியாயமான விமர்சனங்கள் கொஞ்சம் இருக்கு, அது என்ன அப்படின்னு பதில் சொல்ல தேவையானவர்கள். நியாயமட கேள்வி நியாயமன்றதல்ல, அவனுக்கு புரிய வைப்பது நியாயம் அப்படின்றது. இப்ப உதாரணமா முதலாவது கேள்வி, குர்ஆனுடைய மூலப்பிரதி இருக்கிறதா? குர்ஆனுடைய மூலப்பிரதி இருக்கிறதா? மூலப்பிரதி இல்லாத எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறோம். அப்ப முதலாவது இப்படி ஒரு கேள்வி சும்மா எழுந்தமானமா கேட்கிறான்டா, அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ற நியாயமும் இருக்குது. இப்போ எழுதமானமா கேட்கிறான், நியாயம் ஒன்றைக்கு பதில் சொல்றது. ஆனா அது அதாவது அவன் படித்தவனா இருந்தா அந்த கேள்வி கேட்கிறான், அவன் கேள்வி வந்து ஒரு மடத்தனமான ஒரு கேள்வி. படித்தவனா இருந்தா ஆனா கேள்வி நியாயம். அறிவுபூர்வமான ஒருவனா இருந்தா அது வந்து அப்படி கேட்க இயலாது. மூலப்பிரதிகளை பற்றிய அறிவுள்ள ஒருவனால இந்த கேள்வியை கேட்க இயலாது. ஏனென்றா மூலப்பிரதி அவன் எதை சொல்றான்னு சொன்னா, உஸ்மான் ரதியல்லாஹுவோட காலத்துல என்ன உஸ்மான் ரதியல்லாஹு தொகுத்து எழுதி அனுப்பினாங்களே ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும், இந்த மூலப்பிரதி இருக்குதா முஸ்லீம்கள்ட்ட? அப்பதானே நீங்க இருக்கிற குர்ஆனை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம், அதுல இருந்து உள்ள பிரதிகள் தான் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற. மூலப்பிரதியை காட்டிட்டோம்னு வைங்களேன், ரசூல்லாங்கட காலத்துல எழுதின மூலப்பிரதிக்கான்னு கேட்பான். ரசூல்லாங்கட காலத்துல எழுதிய மூலப்பிரதி இருக்கிறதா? அந்த மூலப்பிரதியை காட்டுங்க அப்படின்ட்டு. அந்த மூலப்பிரதியை காட்டணும்னு வைங்களேன், சரியா? அந்த மூலப்பிரதியை காட்டினம்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது இறைவனிடமிருந்து இறங்கின மூலப்பிரதின்றதுக்கு என்ன ஆதாரம்? அதுதான் இந்த நபி அவர்கள் கூட்டி குறைச்சி எழுதிக்கலாமே, தேவைக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், மாற்றி இருக்கலாம். இந்த குரூப்புக்கு என்ன செய்யறது திருப்தி என்ன சொல்ல முடியாத ஒரு இதுதான் விஷயம். இப்போ ஹத்னா ஏன் செய்கிறீர்கள் அப்படின்னா, நம்ம மனிதன் கற்பத்தில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவன் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய அந்த பிறப்புறுப்புல அது கற்பத்தோட என்ன அது ஒரு தேவைக்காக ஒரு கவருக்கு அது இருக்குது. அதை நீங்க பிறந்த போது அந்த கவர் என்ன தேவைப்படலது, அதனால அதை நம்ம வெட்டி விடுறோம். சரி, அவன் என்ன கேட்பா தெரியுமா, அந்த கவர் தேவைப்படாத மாதிரி இறைவனுக்கு படைச்சிக்கலாம் தானே, இறைவனுக்கு அந்த கவர் தேவைப்படாத மாதிரி படைச்சிக்கலாம் தானே அப்படின்னு அடுத்த கேள்வி. அப்ப இது இறைவன் இல்லைன்றதுக்கு ஆதாரமா இல்லையா? அப்படி இப்ப இறைவன் இருக்கிறான் எல்லாம் ப்ரூவ் பண்ணி முடிச்சிருங்களே, சரி ப்ரூவ் பண்ணிட்டாச்சு. இறைவன் இருந்தா ஏன் முஸ்லீம்களுக்கு அநியாயம் நடக்குது? இது இறைவன் இருக்கலன்றதுக்கு ஆதாரம் தானே. கெட்ட இறைவன் இடத்துக்கு தான் அது ஆதாரம். அவன் சட்டப்படி சொல்லுவேன், கெட்ட இறைவன் சொல்லணும். இறைவன் இல்லைன்றதுக்கு ஆதாரம் இல்ல, இறைவன் கெட்டவனத்துக்கு சொல்லணும். அவன் என்ன சொல்றான்டா, இறைவன் இல்லைன்றதுக்கு ஆதாரம்ன்றான். அப்ப கருணையால மட்டும்தான் இறைவன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கேள்விகளுக்கு மேல கேள்விகள் போய்க்கிற நம்புற வட்டத்துக்கு அவன் நிக்க மாட்டான். அவனை நம்ம நேரடியாக காட்டினா மட்டும்தான் அந்த மாதிரி அவர்களோட நம்ம பிரச்சாரம் செஞ்சு ஒரு இடத்துல நம்ம என்ன செய்யலாம், நின்று கொள்ள. ரசூலுல்லாஹி ஈஸியா பதில் சொல்றாங்க, வஹியர்கள்ட்ட எஸ்அலு உனக்கு அனிர் ரூஹ், உயிரை பற்றி உம்மிடத்துல கேட்கிறார்கள். குளிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, உயிர் எனது இறைவனது காரியம் என்று சொல்லும், உங்களுக்கு குறிக்கப்பட்ட அறிவு குறவுதான். அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி அங்க போய் இப்போ இதை சொன்னா அவனுக்கு தெளிவான ஒரு பதிலாக அது இல்லையே. உயிர் அவனுக்கு எடுத்து காட்டும், உயிரை பிச்சு எடுத்து காட்டுனா தான் அவனை சொல்லணும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்ற நபியே, அவங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணுமா, இந்தா நீங்க ஒரு ஏனியன் எடுத்து வானத்துக்கு போங்க, அல்லது நிலத்தை தோண்டி கீழே போங்க, அவங்க கேட்கறத கொண்டு வந்து என்ன செய்யுங்க எடுத்து கொடுங்க. அப்படி இருந்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் சொல்றான். இறந்தவர்கள் எல்லாம் பேசி அதே போல அதாவது அவர்களெல்லாம் முன்னால வந்து அவர்களோடு கதைத்து வானங்கள் இப்படி எல்லாம் உலகத்தில் எல்லாம் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இது அவங்களுடைய, எனவே அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில நீ சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் மூலப்பிரதி இருக்குதா அப்படின்ட்டு. மூலப்பிரதி இருக்கிறான்னு கேட்கிறவன் என்ன சொல்லணும்டா, முதலாவது மூலப்பிரதி இல்லாத உலகத்துடைய எல்லா நூல்களும் பொய்யானவன்னு சொல்லணும். அது அப்பதானே அவனுக்கு மூலப்பிரதியை பற்றி அறிவி. மூலப்பிரதி கேட்கறது குர்ஆன் மட்டுமே, நீ கேட்கிற நீ மூலப்பிரதி இல்லாத வேதத்தை வச்சுக்கிற. மூலப்பிரதி விடுங்க, மூலத்திலிருந்து அந்த மொழியே இல்லாத வேதத்தை கையில வச்சுக்கிற. எந்த மொழியில இறங்கிச்சுன்னு நீ சொல்ற, அந்த மொழியில மூலம் இல்ல, ஏதாவது ஒரு பிரதி இல்ல, அப்படி இல்லாத கையில வச்சுட்டீங்க. 1000 பல வேதங்கள் நமக்கு முன்னுக்கால இருக்குது, அந்த வேதங்களுக்கு எதுக்குமே மூலப்பிரதி இல்லை. நம்ம எந்த மொழியில இறங்கிச்சோ அந்த மூலையிட மூலப்பிரதியை சொல்றோம். ஆனா இவன் நீ இப்படி கேட்கிற மாதிரி இந்த உலகத்துல அரிஸ்டோட்டில்ட இந்த மாதிரி அதாவது என்ன இந்த ஷேக்ஸ்பியர் இப்படியான புத்தகங்கள் எல்லாம் பிரிண்ட் பண்ணப்படுது. மூலப்பிரதி கேட்டு நம்புவியா அல்லது வந்து பிரதி இருந்தாலும் ஓகேயா? இந்த உலகத்துல நீ எடுக்கக்கூடிய எந்த நூல்கள், ஆயிரக்கணக்கான நூல், லட்சக்கணக்கான உலகத்துல பழமையான நூல்கள் எல்லாம் இருக்குது. அவர் எழுதினார், இவர் எழுதினார், சிலப்பதிகாரத்தில இருந்து என்ன இந்த மணிமேகலிருந்து இந்த இதெல்லாம் நீ மூலப்பிரதி காட்டுவீங்க, இந்த இதே மூலப்பிரதியை நீ காட்டுவியா என்று கேட்டா என்ன பிள்ளையோ? மூலப்பிரதினு ஒன்று சொல்லுவான், அதை நான் சொல்றேன் என்னென்று. இந்த இப்படி உலகத்துல எழுதப்பட்ட எந்த நூல்களாக இருந்தாலும் எல்லாமே பொய் என்று நீ சொல்ல ரெடியா? ஓ, எல்லாமே நான் பொய் என்று சொல்ல ரெடியா? அவன் இப்ப 25 வீத வட்டத்துக்குள்ள இது நேரடி பாக்குற லிஸ்ட்ல இருக்கிறான். அப்போ உங்களோட பேச்சு இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல ரெடி இல்லைன்னா எந்த அடிப்படையில இந்த கேள்வி நீ கேட்டாய்? மூலப்பிரதிக்கிறான் எந்த அடிப்படையில் கேட்கிற? உனக்கு மூலம் மூலப்பிரதியை பத்தி அறிவு இல்ல, மெனுஸ்கிரிப்ட பத்தி அறிவு உன்னிடத்தில் இல்லை, அதனாலதான் நீ அப்படி கேட்கிற. நிறைய பேர் கேட்பாங்க, புகாரியுடைய மூலப்பிரதி இருக்குதா, முஸ்லீம்ல மூலப்பிரதி இருக்குதா, முஸ்லிதாமது மூலப்பிரதி என்றது முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு விஷயத்தை எழுதுறார், எழுதினவர் அந்த எழுதினவரை பார்த்து அவரோட மாணவர் அச்சு அசலா எழுதுறாரு, சரியா? இப்ப நான் ஒருத்தர் புக் எழுதுறேன், புக்கெல்லாம் எப்படி நம்புறோம்? புக் எழுதினவருடைய மூலப்பிரதியை கொண்டு வாண்டா இந்த உலகத்தில் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். 1000 புக்கு படிக்கிறோம், 1000 புக்கு படிக்கிற இந்த எல்லாரையும் மூலப்பிரதியை பார்த்தியா எவனும் கேட்கறது இல்லை. அந்த ஆள் எழுதினதாவே நம்பி படிக்கிறாங்க, அந்த ஆள் எழுதினதா நம்பி படிக்கிற காரணம் அப்படியே அச்சு எடுத்துக்குது, அப்படியே அவர் சொன்னது அப்படியே அச்சு எடுத்து பிரிண்ட் பண்ணி போட்டிருக்குது. அதுக்கு பின்னால ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு ரீபிரிண்ட் சொல்றாங்க, அதே ரீபிரிண்டை ஏத்துக்கிறாங்க. இயற்கையா எல்லாருக்கும் என்ன தெரியுதுண்டா, நம்பிக்கையான வட்டத்தில் பிரிண்ட் பண்ணினா, நம்பிக்கையானவர்கள் அதை எழுதி எடுத்தா மூலப்பிரதி தேவையில்லை. மூலப்பிரதியிலிருந்து பிரதி எடுத்தாலும் ஓகே, அந்த பிரதியிலிருந்து பிரதி எடுத்த நம்பிக்கையாளர் இருந்தாலும் என்னது ஓகே. அதனாலதான் சொல்றது எதுலேருந்து எடுத்தது, மூலப்பிரதியிலிருந்து பிரதி எடுத்தது. அது இது எங்கள்கிட்ட இருக்கிற எத்தனாவது பிரதி, 8வது பிரதி இருக்குது அல்லது 10வது பிரதி எங்கள்கிட்ட இருக்குது, மூலமான பிரதி எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் அந்த மூலப்பிரதியிலிருந்தா இது பிரதி எடுத்ததுக்கு கன்ஃபார்மான உறுதியான ஆதாரங்கள் இருக்குது, அப்போ ஓகே என்று சொல்றவன் நியாயமா பேசுறான்னு அர்த்தம். நீ மூலப்பிரதி தந்தா தான் நான் நம்புவேன் சொல்றவன், உலகத்துல புத்தகம் பிரிண்ட பத்தியோ என்ன பிரதிகளை பத்தியோ அடிப்படை அறிவில்லாத ஒருத்தன் தான் என்ன செய்வான், அதை கேட்பான் என்பதில் சந்தேகம் இல்லை. இல்லைன்னா நேரடியான பிரதி இருந்தா மட்டும்தான் நம்புவேன் சொல்லல. நம்ம நானே புத்தகம் எழுதிருக்க உதாரணமா, ஏன மூலப்பிரதி எனக்கு மிஸ்ஸிங். இப்ப என்கிட்ட போன் பண்ணி கேட்கிறான், நீங்க புக் கொண்டு போட்டுக்கிறீங்க, மூலப்பிரதி உங்கள்கிட்ட இருக்குதான் இல்ல, அப்ப நீங்க எழுதின நான் நம்ப மாட்டேன்னா இப்ப என்ன செய்யறது அவனோட? இதெல்லாம் ஒரு எங்க போகுதுன்னா அறிவற்ற தன்மைக்கு போகுதா இல்லையா? மூலப்பிரதி இருந்தா தான் நம்ப வேண்டும். இப்ப மூலப்பிரதியே நான் கொண்டு வச்சேன், இது மூலப்பிரதின்னு எப்படி நான் நிரூபிப்பண்ணி கேட்கிறேன்? கார்பன் டெஸ்ட் பண்ண போறோமா? கரெக்டா, கார்பன் டெஸ்ட் பண்ணவே நான் அவன் தானே பண்ண போறான், அவனை வச்சு எப்படி நம்ம நம்புறது? அடுத்தவனுக்கு நம்பிக்கை தானே பேசணும். கார்பன் டெஸ்ட்ங்கிறது மூலப்பிரதின்னு வந்திருக்கேன் தகவலை யார் சொல்லணும்? நம்ம காம்படிஷன் பாத்துட்டு போறோம் இல்ல. எனவே இது அறிவு கட்டத்தனமான ஒரு கேள்வின்றது முதலாவது விளக்கம். சரி, ஒரு தகவலுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம், தகவலுக்கு, சவாலுக்கு அல்ல, மூலப்பிரதி ஒன்றிருக்குதா என்று ஒரு தகவலுக்கு தெரிந்தால் ரசூல்லாங்கட காலத்துல எழுதப்பட்ட எந்த பிரதிகளும் நம்மகிட்ட இல்லை. அதை முழு குரானா எழுதப்படலே, ஏடேடா இருந்துச்சு. அபூபக்கரான காலத்தில் எழுதப்பட்டதும் இல்லை, உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் எழுதப்பட்டதும் இல்லை. உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் எழுதப்பட்ட தாஷ்கந்தில் இருக்குது, வினங்கிட்ட ரஷ்யா இதில் இருக்குதான்லாம் ஆதாரமே இல்லாத தகவல்கள். அங்க உள்ள பிரதிகள் இருக்குதான், ஆனால் உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் எழுதப்பட்ட பிரதிகள் அல்ல. இதுலையும் நம்மளும் நம்மளே வந்து ஏமாத்தி திருப்தி அடைஞ்சு கொள்ளக்கூடாது. முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் மூலப்பிரதி ரஷ்யா அழிக்கும், உனக்கு தெரியுமா மூலப்பிரதி ரஷ்யா அழிக்கிறது? யார் சொன்னா, என்ன ஆதாரம்? அதை கேட்கணுமா இல்லையா? என்ன ஆதாரம், எங்க வந்துச்சு? நம்பிக்கையில தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறான், அது ஒரு நம்பிக்கை தான். நம்புறது ஓகே, நல்ல அறிஞர் ஒருத்தர் சொன்னார், தகவல் நம்பிட்டோம். அவர்கிட்ட கேட்டா அவர் வந்து எங்கேயோ இங்கிலீஷ் பேப்பர்ல வாசிக்கிறார், அரபு பேப்பர்ல செஞ்சுக்கிறார் வாசிக்கிறார். அதனால மூலப்பிரதி என்று எதுவுமே இல்லை. இருக்கு என்ன குர்ஆனுக்கு சொல்ல போனா, உலகத்துல பிரதியே தேவையில்லாத ஒரு நூல் குர்ஆன் தான். பழைய பிரதியே தேவையில்லாத நூல் குர்ஆன். அதான் அந்த செக்ஷனுக்கு நம்ம தேவையில்லை, பிரதியே நம்ம தேடணுமா இருந்தா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம்கள் பல்லாயிரக்கணக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலும் தினந்தோறும் ஓத வேண்டிய ஒரு நூல் அல் குர்ஆன். எத்தனை பிரதி இருக்கு? உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில பிரதிகள் இல்லாத விட்டாலும் கூட அதிலிருந்து தானே மற்ற பிரதிகள் எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட பிரதிகள் வந்து உங்களுக்கு ஆயிரக்கணக்காக என்ன செய்யலாம், உலகம் உள்ள எடுக்கலாம். அது முதலாம் நூற்றாண்டு பிரதியும் எடுக்கலாம், ரெண்டாம் நூற்றாண்டு பிரதி, மூணாம் நூற்றாண்டு பிரதி, நாலாம் நூற்றாண்டு பிரதி, அஞ்சாம் நூற்றாண்டு பிரதி, ஆறாம் நூற்றாண்டு பிரதி, இந்த நூற்றாண்டு வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் இருக்கு. பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் எந்தெந்த இடத்துல, அதாவது கத்து நசகல வேணுமா, கத்து ருக்கால வேணுமா, அடுத்தது கூஃபி எழுத்துல வேணுமா, என்னென்ன எந்தெந்த எழுத்துல எழுதப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு எழுத்துலேயே முதலாம் நூற்றாண்டுல இருந்து இன்றைக்குள்ள சில பிரதிகள் இருக்குன்னு சொல்லப்படுதானே, அந்த பிரதிகளை ஆய்வு செஞ்ச குர்ஆனுடைய ஆய்வாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது முதலாம் நூற்றாண்டுடைய பிரதி. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு காலத்து பிரதி அல்ல, சும்மா இந்த காலத்து பிரதி அல்ல. இப்படி உலகத்துல எல்லா நூல்களும் எப்படி பிரதிகளில் இருந்து பிரதி எடுக்க எழுதப்படுற நூலெல்லாம் வந்து அசல் பிரதியை வச்சல மாணவர், அதாவது சொல்லுவாங்க நுசகல் முன்தசகா அப்படின்வாங்க, பிரதி எடுக்கப்பட்ட பிரதிகள், அந்த பிரதிகள்ல இருந்துதான் எல்லாம் என்ன செய்யுது அதாவது எழுதப்படுகிறது. அந்த அடிப்படையில முதலாம் நூற்றாண்டுல, ரெண்டாம் நூற்றாண்டுல, மூணாம் நூற்றாண்டுல ஒரு இடத்துல இல்ல, மக்கால, மதீனால, நஜித்ல, விளங்கிட்ட சிரியால, பசரால, கூஃபால, பக்தாதுல, மிஸ்ர்ல, இப்படி மொரோக்கோல, அங்க இங்கன்னு சொல்லி, அதாவது இந்த அந்தலூஸ்ல, ஸ்பெயின்ல, அதுக்கப்புறம் ஹுராசான், இந்த உலகம் ஃபுல்லா எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் எழுதப்பட்ட பிரதிகள் என்ன செய்து இருக்கு. சரி, குர்ஆன் நீங்க இதுதான் ரசூலாங்களுக்கு இறங்கியது என்ற பிரதிகளை மட்டும் வச்சு நம்ப தேவையில்ல. குர்ஆனுக்கு தப்சீர் எழுதிக்கிறாங்க, மூணாம் நூற்றாண்டு தப்சீர் இருக்கு. இந்த தப்சீர்லாம் என்ன வரும், குர்ஆன் நினைச்சுதானே வரும். அந்த தப்சீர் பிரதிகள்லாம் எடுங்க, குர்ஆன் என்றிருக்கக்கூடிய தனி பிரதிகள்லாம் எடுங்க, ஏதாவது வித்தியாசம் காட்டுங்க. அது தப்சீர் எழுதினது. அப்ப தப்சீர் என்று நீங்க முதலாம் நூற்றாண்டு, இரண்டாம் நூற்றாண்டு, மூணாம் நூற்றாண்டு, நாலாம் நூற்றாண்டு வந்தா நூற்றுக்கணக்கான தப்சீர் இருக்குது. இந்த தப்சீர்ல அவங்க கையால் எழுதினாங்களே, அதெல்லாம் எது, குர்ஆனை பார்த்து எழுதினது தானே. அந்த குர்ஆன் தப்சீர்ல வரக்கூடிய குர்ஆனுக்கும் குர்ஆன் என்று தனிப்பிரதியா உள்ளவைகளுக்கும் கம்பேர் பண்ணுங்க, ஏதாவது வித்தியாசம் உண்டு, ஒன்றுல காட்டுங்க. இல்ல, அப்ப அசில் பிரதி எவ்வளவு உறுதியா இருந்திருக்கணும், இவ்வளவு வாரதா இருந்தா, அசில் பிரதி உறுதியா இருந்தா மட்டும்தான் இவ்வளவு சப்ஜெக்ட் என்ன செய்யலாம், வரலாம். ஒரு ஆசிரியர் இந்த நூலுக்கு வரையலாது அப்படி. ஏன் வரையலாண்டா, ஒரு ஆசிரியர் வந்து 20 வயசுல எழுதுவாரு, 30 வயசுல அதே புத்தகத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எழுதுவாரு, 40 வயசுல மறுபடியும் கொஞ்சம் கூட்டி குறை எழுதுவாரு, மூணு கட்டத்தில் எழுதினு மூணு பிரதிகளாக வந்து என்ன செய்யும், சேரும். அது வந்து குர்ஆனுக்கு இல்லை, அப்படி குர்ஆனுக்கு என்ன அப்படி இல்லை, அது அல்லாஹ்வுடைய வேதம், அதோட கம்ப்ளீட். அதனால அந்த பிரதி மட்டும்தான் அதில் இருந்துகிட்டு. இது மட்டுமல்ல, தப்சீரை விடுங்க, ஹதீஸ் நூல்கள், எல்லா ஹதீஸ் நூல்லையும் குர்ஆன் தப்சீர்ன்ற ஒரு பாடம் ஒன்று இருக்கும், அது ஹதீஸ் நூல் தான், புகாரில் இருக்கும், முஸ்லீம் அப்படி ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கும். இதுலலாம் எதை எடுத்து எழுதிப்பாங்க, குர்ஆனை எடுத்து தான் எழுதிருப்பாங்க. அதில் உள்ள குர்ஆன் வசனங்களை இதையும் டெஸ்ட் பண்ணுங்க, அது உள்ள குர்ஆன் வசனங்களை இதே டெஸ்ட் பண்ணுங்க. ஃபிக்ஹ் நூல் எடுங்க, அக்கைதா நூல் எடுங்க, அஹ்லாக் நூல் எடுங்க, எல்லா நூல்களையும் குர்ஆன் சப்ஜெக்ட் என்ன செய்யும் வந்துகிட்டே இருக்கும். இது எப்படி என்றா, இமாம் புகாரி சரியா, இப்போ மூணாம் நூற்றாண்டு சஹீஹ் புகாரி பிரதி இருக்கணும், சஹீஹ் புகாரி பிரதியை சரி காணணும், நீங்க அது அசல் பிரதி தான், சரியான பிரதி தான் தெரியணும்னா, எட்டாம் நூற்றாண்டு இப்னு ஹஜர் எழுதுங்க, ஃபத்துல் பாரி எடுங்க, அவர் புகாரி நூலுக்கு விளக்கம் எழுதிக்கிறாரு. மூணாம் நூற்றாண்டுல ஒரு நாலாம் நூற்றாண்டுல ஒரு பிரதியும் எடுத்து, நாலோ அஞ்சாம் நூற்றாண்டு பிரதியும் எடுத்து, எட்டாம் நூற்றாண்டுல ஃபத்துல் பாரி இப்னு ஹஜர் அஸ்கலானி பிரதியும் எடுங்க, அவர் எழுதின ஹதீஸ் விளக்க நூல் வெறியப்பாக, அதுல எங்கேயாவது இந்த இதுக்கு மாற்றமிக்கான்னு பாருங்க, முடிஞ்சது. அப்போ சின்ன சின்ன ஏதாவது குர்ஆன் அல்லாத விஷயங்கள்ல சின்ன சின்ன ஏதாவது டிஃபரெண்ட்கள் இருந்தா அதுக்கான நியாயங்கள் இருக்கும். குர்ஆன் விஷயத்துல அப்படியான எந்த ஒன்றும் நீங்க என்ன செய்ய முடியாது, காண முடியாது இந்த நூற்றாண்டு வரைக்கும். இது ஒரு பக்கம், இது மட்டுமா குர்ஆன் பாதுகாக்க, நீ பிரதி கேட்கிற எவ்வளவு நியாயம் இல்லை, இது மட்டுமா குர்ஆன் பாதுகாக்க முடியாது. ரசூல்லாங்கட காலத்திலே குர்ஆன் மனநடப்பட்டாச்சு, நபிகளாருடைய காலத்திலே மனநடப்பட்டாச்சு. ஒருத்தருக்கு ரசூல்லாங்கட காலத்தை மனநடப்பட்டதுக்கு என்ன ஆதாரம், உன்னோட பேசலாது. ஏண்டா நீ வந்து முதலாவது வரலாற்றை ஏற்றுக்கொள்ற ஒரு வரலாறு என்று உலகத்தில் உண்டு இருக்குது, நாம் பார்த்தது மட்டும்தான் உலகத்தில் அறிவென்றா அது நீ வாழ்ந்துட்டு போனது சுதந்திரமே, நீ பார்த்தது மட்டும்தான் அறிவென்ன, நீ தாயை நம்பாத, உன்னோட பிள்ளையை நம்பாத, உன்னோட பாப்பாவை நம்பாத, சகோதரன் நம்ப, ஏன்னா அது உனக்கு சுதந்திரம், பார்க்காத நீ நம்புறாளா இருந்தால் தான் உன்னோட என்ன செய்யலாம் உலக விஷயத்திலே, அப்பதான் உன்னோட பேசலாம். அந்த அடிப்படையில நபிகளாண்டு ஒருத்தர் வாழ்ந்தாரு, அதுக்கான புரூஃப் வரலாற்றுல நீ உலகத்துல மத்த வரலாறு படிக்கிறே, அரிஸ்டோட்டல் இருந்தாரு, தொலமி இருந்தாரு, பிளேட்டோ இருந்தாரு படிக்கிற வரலாறு, அந்த வரலாற்றை விட கன்ஃபார்மா உனக்கு என்ன, இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு அவனை காட்டுறேன், ரசூல்லாங்க இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்படி என்ன, அதாவது வேதங்கள் இறங்கிச்சு, அவங்க அன்றைக்கே மனநமிட்டார்கள். அதை விட அதிகமான மனநமிட்டவர்கள் அடுத்த நூற்றாண்டுல, அதுக்கடுத்த நூற்றாண்டு, அதுக்கடுத்த நூற்றாண்டு முஸ்லீம்கள்ல 5 நேரமும் தொழுவிச்சு, தராவியுடைய நேரம் தொழுவிச்சு, ஒவ்வொரு பள்ளிகளையும் உலகம் முழுசாக ஓதக்கூடியவர்கள் உருவாக்கிறாங்க. இந்த வரைக்கும் பல, அதாவது கோடிக்கணக்கான ஹாஃபிதுகள் உலகம் சொல்ல என்ன இறங்கிறாங்க. எல்லாரையும் நீ ஒரு இடத்துக்கு எடுத்து வச்சாலும் என்ன, குர்ஆன் இப்படிதான் என்ன செய்யப்படும், குர்ஆனுடைய இதுல எந்த விதம் ஓதல் முறைகள் எங்களுக்கு என்ன பாதுகாக்கப்பட்டிருக்கோ அத்தனை ஓதல் முறைகள் உட்பட இந்த பிரதியில என்ன செய்வாங்க, எடுத்து ஓதுவார்கள். எனவே எதுக்கு பிரதி கேட்கிற நீ, பிரதி டோட்டல் பிரதியும் காணா, இந்த பிரிண்டும் இல்லை, பிரஸ்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதில் நீ ஈஜிப்ட்லேருந்து ஒரு ஆள் எடுத்து, எகிப்திலேருந்து ஒரு ஆள் எடுத்து, ஒவ்வொரு நாட்டிலிருந்து 200 லட்சம் நாட்டிலேருந்து 200 லட்சம் பேரை எடுத்து உனக்கு பிரதி எடுத்துடலாம். இப்போ எல்லாரும் ஓதுங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் குலபிரபினாஸ் வரைக்கும் அதே மெத்தடில் ஓதுவாங்க. 7 கிராத்தையும் சேர்த்து எடுத்துடலாம். நான் சொல்கிறேன் 7 ஓதல் முறைகளுக்கே ஓசை வடிவங்கள், அது அத்தனை பேரே அந்த காரியல்கிட்ட அப்படியே எடுத்து அப்படியே எழுதி குர்ஆன் கையில் நெஞ்சிடலாம், கொடுத்துடலாம். என்னத்துக்கு பிரதின்னு கேட்குறேன். அப்போ உன் கேள்வியே பெரிய. எனவே குர்ஆனுடைய மூலம் பாதுகாக்கப்பட்டதாண்டு கேட்கக்கூடியவர்களுக்கு ரெண்டில் உண்டு, ஒன்று அவர் விளங்கிக்கலாம் கேட்கிறார், அது ஓகே, அல்லது மூலப்பிரதி சம்பந்தமான அறிவு உள்ளவராயிருந்தா குதர்க்கமாக வேணும்னு என்ன செய்யறாரு, அது ஒரு இதுக்காக கேட்கிறார். இதுதானே தவிர மூல பிரதி என்ற சப்ஜெக்டை விளங்கின ஒருவனால இந்த கேள்வி என்ன செய்யலாது, கேட்கவே முடியாது. அடுத்தது, சரி குர்ஆனுக்கு வந்து அசல் மூலப்பிரதி இல்லைன்றது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கண்டா, ஃபபி ஐய ஹதீஸின் பாதஹு யுமினூன் அல்லாஹ் கேட்கிறான். இதை நம்பாட்டி வேற ஏதாவது இவர்கள் நம்புவார்கள் அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. ஃபபி ஐய ஹதீஸின் பாதஹு, இதை நீங்க நம்பல அப்படின்னா நீங்க வேற எதை நம்ப போறீங்க? நம்புதல் என்ற வட்டத்தில் இதுதான் ஃபர்ஸ்டுக்கு நிக்குது. இந்த காரணமா நீங்க இதை நம்ப மாட்டீங்கன்னா உலகத்துல நீங்க எந்த புத்தகத்தை நம்பல எந்த வேதத்தை நம்பல இருக்கிறது. அதான் ஹை பிரையாரிட்டி இருக்குது, ஃபர்ஸ்ட் இடத்துல முதலாவது இடத்துல என்ன செய்து இருக்கிற இடத்த புரிஞ்சுக்கணும். எனவே இதான் முதலா பதில் பிரதிகளுக்கு. பிரதிகள் விஷயத்திலே நம்ம பொய்யான தகவல்களை சொல்லிடக்கூடாது. ஒரிஜினல் பிரதி உஸ்மான் அவங்க எழுதினா அங்கே இருக்கேன்னு சொல்லி அவங்க காட்டுன்னு சொல்லி காட்டினவர் இல்லையா, அப்படின்னா இவனும் நம்பிட்டு இவனும் சேர்ந்து குஃபுரு பேத்துருவோம் இவனும் சேர்ந்து குஃபுரு பேத்துருவோம். இது ஒரு பிழையான ஒரு நடைமுறைன்றதை புரிஞ்சு. நிறைய பேர் ஷியாக்களா போறது அப்படித்தான். ஷியாக்கள்கிட்ட வந்து என்னது பொய்யான குர்ஆன், அவங்கள்ட்ட எங்கட குர்ஆன் வித்தியாசம் 40 juzuk 50 juzuk சொல்லிடுறது. இவன் ஈரானுக்கு எப்பயா போக சான்ஸ் கிடைச்சிடும், போய் பார்த்தா அங்க அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா குருவான் எங்கட குருவா மாதிரி தான் நினைக்கணும். அப்ப சியாக்கள்ட பேர்ல இவன் கட்டிக்கிறான், இவன் சியாக்காரன மாதிரி. அப்ப நம்ம வந்து பிள்ளை உண்மையிலே அப்படி அவங்கள்ட குருவான் இல்ல, அவன நம்பிக்கையில மட்டும்தான் இருக்கு. சியாக்கள நம்பிக்கை 10 juzuk காணா, 1 juzuk காணா, அந்த ஜூஸ் குறைச்சிட்டாங்க கூட்டிட்டாங்க நம்பிக்கைக்கு, சரியா? அத பெருவாரியானவர்கள்ட்ட அந்த நம்பிக்கை இருக்கு, எல்லாத்தையும் இல்ல பெருவாரி நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் குர்ஆன் உண்டுதான். முஸ்லீம்கள்ல எந்த பிரிவினராக இருந்தாலும் சரி, 73 பிரிவா இருந்தாலும் சரி, குர்ஆன் இது மட்டும்தான். அதை என்ன செய்யணும், அதை அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது விமர்சனம், ரெண்டு விமர்சனம் தான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன், சரியா? இந்த அல் குர்ஆனுடைய பிரதிகள் சம்பந்தமான விமர்சனங்களுக்கான பதில் இது. இரண்டாவது, அதாவது அல் குர்ஆனுடைய இந்த விமர்சனங்கள் சம்பந்தமாக சொல்றதுல மிக பிரதானமான, குர்ஆன் வந்து இந்த அரபு மக்களுக்கு இறங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு, எல்லாம் ஃபுல்லாக அரபுக்கு என்ன இறங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைப்போம். வார நபிமாரெல்லாம் என்னது அரபிய ஏரியாவில் வந்தவங்க தான், அரபு பெயர்கள் தான், பாருங்கன்னு வந்தா கூட ஒட்டகத்தை பாருங்கன்னு தான் வருது, விளங்கிட்டா? எல்லாமே அரபு சப்ஜெக்டாவே வருது. அப்ப இது வந்து அரபுகளுக்கு இறங்கின மாதிரி தான் அல் குர்ஆன் இருக்குதுன்னு சொல்லி சந்தேகமே இல்லை. குர்ஆன் அரபுக்கு தான் இறங்கிச்சு, இது முதலாவது விளங்கிக்கணும், சரியா? முதலாவது என்ன ஏத்துக்கலாம்னா, குர்ஆன் அரபு அரபிகளுக்கு தான் குர்ஆன் இறங்கிச்சு, அதை டோட்டல் முஸ்லீம் சமுதாயம் ஏத்துக்கிறான். ஆனா அல்லாஹு தாலா அந்த வேதத்தை உலக மக்கள் அனைவருக்கும் வேதமாக ஆக்கினான். இதுதான் நம்ம சொல்றோம், இறங்கியது அரபு மக்களுக்கு தான், அரபு மக்களுக்கு தான் இறங்கியது, அரபிக்கு தான் இறங்கியது, எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு தான் இறங்கியது. அரபு மக்களை வெளிச்சு தான் குர்ஆன் என்ன செஞ்சது பேசியது, அவங்கள தான் இஸ்லாத்துக்கு வர சொல்லிச்சு. ரசூலுல்லாஹ் 23 வருஷ காலம் பிரச்சாரம் செஞ்சதும் அரபிகளுக்கு தான், சரியா? அரபு மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்ச டைம்ல அரபி அல்லாதவர்களும் வந்து இணைஞ்சுக்கிட்டாங்க அந்த நேரத்திலே, தவிர அதான் நடந்தது. ஆனா அந்த குர்ஆன் வந்து அரபுகளுக்கு மட்டுமா இறங்கிச்சு என்று கேட்டா இல்ல, அது உலக பொது வேதமாக முழு மக்களும் பின்பற்ற வேண்டிய வேதமாக அனைவரும் அதை கடைபிடிக்க வேண்டிய வேதமாக இறங்கிச்சு. இப்ப உதாரணமா அது ஆச்சரியம் உண்டல்ல, ரசூலுல்லாஹ்களுக்கு முன்னால் இறங்கியெல்லாம் எதுக்கு இறங்கிச்சு? அந்தந்த மக்களுக்கு தான் என்ன செஞ்சது இறங்கியது, அந்தந்த மக்களுக்கு தான் பிரச்சாரம், அந்த மக்கள் அந்த மக்களுக்கு தான் பிரச்சாரம் செஞ்சாங்க, சரியா? அவங்களுக்கு தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளவங்களுக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சரியா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளவங்களுக்கு, அப்படித்தான் இறங்கிச்சு. ரசூலுல்லாஹ்ங்கிறது அல்லாஹ் தஆலா பொதுப்படுத்தினான், இனி இந்த யாரும் இறங்க மாட்டாங்க, எல்லா மக்களுக்கும் அது போய் சேரும் அப்படின்ட்டு. அப்ப அல்லாஹு தாலா எந்த மக்களுக்காக அதை இறக்கினானோ அந்த மக்களை விழிச்சு அல்லாஹு தாலா பேசுறான், அந்த மக்களை விழிச்சு அல்லாஹு தாலா பேசுறான். பேசுற சந்தர்ப்பத்தில் எப்ப நாங்க வந்து அதை தவறு என்று சொல்லணும்னா, மத்த மக்கள் அதுல புறக்கணிக்கப்பட்டிருந்தால், மத்த மக்களை தாழ்த்தப்பட்டிருந்தால், மற்ற மக்களுக்கு அதாவது எந்த விளக்கம் இல்லை என்று, அவங்க தகுதியற்றவர்கள் என்று, அவங்க என்னது அவங்களுக்குள்ள செய்தி அல்ல என்று அரபிகளை மட்டும் தூக்கி வச்சிருந்தா தான் நீங்க அதை என்ன செய்யணும் சப்ஜெக்ட். எவங்களுக்கு இறங்கப்பட்டுச்சோ, எவங்க அதை சுமக்க வேண்டியிருக்குதோ, எவங்க அதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கோ, எவங்க அதுக்காக சாக வேண்டியிருக்கோ, அவங்கள முற்படுத்தி இருந்தா அதை என்ன செய்யலாது பிழையன்றே அல்ல. எந்த மக்களை, அதாவது உலகத்துல கம்யூனிசம் உலகத்துக்கு ஃபுல்லாவா, கேபிட்டலிசம் உலகம் ஃபுல்லாவா, சோசியலிசம் உலகம் ஃபுல்லாவா, ஆனா ரஷ்யால தான் ஆரம்பிக்குமா, யூரோப்ல தான் ஆரம்பிக்குமா, அவங்கள பத்தி தான் பேசுமா, அவங்கள பத்தி தான் இறங்குமா, ஆனா உலகம் ஃபுல்லா நடைமுறைப்படுத்த இயலுமா? உலகத்தில் உள்ள எல்லா கொள்கைக்கும் இதை பேசுறான், ஜனநாயகத்திலிருந்து மத்த விஷயத்திலிருந்து பொருளியல் கொள்கையிலிருந்து எங்க உருவாக்கிச்சோ அங்க மட்டும் இல்லையா, முழு உலகத்துக்குமா, பௌத்த முழு உலகத்துக்குமா, இந்து முழு உலகத்துக்குமா, கன்ஃபூசியஸ் அது முழு உலகத்துக்குமா, அங்கங்க எது எது உண்டாகுதோ எல்லாமே முழு உலகத்துக்குமா, இஸ்லாம் மட்டும் அரபிகளுக்கு மட்டுமா, அது என்னன்னா அது இது எப்படி சொன்னா, யார் மக்களுக்கு அது இறங்குதோ அந்த மக்களை விழிச்சு பேசுற வசனங்கள் அதை இருக்கணுமா இருக்க கூடாதா, இருக்க தானே வேணும். அப்ப அந்த அடிப்படையில தான் அல்லாஹு தஆலா அந்த மக்களை தயார்படுத்துறான். ஒட்டகத்தை பார்க்க வேண்டாமா, அதை எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, இதை விளங்காத முஸ்லீம் செய்யறாடா, ஒட்டகம் எனமோ ஆச்சரியமான படைப்பு மாதிரி அதையே முற்படுத்திருக்கிறான். ஒட்டகத்துல அந்த திமிழை பாருங்க, ஒட்டகம் வந்து எப்படி தண்ணியை சுமக்கிறது பாருங்க அப்படின்னு, உலகத்துல அப்படி ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு மிருகத்தையும் காட்டலாம், ஒட்டகம் மட்டுமல்ல. அல்லாஹ் ஒட்டகத்தை பார்க்க வேண்டாமான்னு கேட்டது எதுக்கு தெரியுமா, நான் வந்து ஒட்டகத்தை மட்டும் தான் படைச்சிக்கிறேன் அல்லது ஒட்டகத்தை மட்டும் தான் ஸ்பெஷல் படைப்புன்றதுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லல. அரபு மக்கள்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், நீங்க ஒட்டகத்தை வச்சுதானே வாழ்றீங்க, ஒட்டகத்தை வச்சுதான் உங்களோட வாழ்க்கை போகுது, ஒட்டகத்துல தானே பிரயாணம் போறீங்க, அப்ப அதை படைச்சவன் நான் தானே, அப்ப என்ன நீங்க வணங்கணுமா இல்லையா என்றதுக்காக அவலாயம் ஒட்டகத்தை அவர்கள் பார்க்க வேண்டாமான்னு சொல்லி. அப்போ அந்த மக்களை விழிச்சு பேசுறதுனால ஒட்டகத்தை பார்க்க வேண்டாம்னு சொல்லிப்பான். மற்ற மக்களாக இருந்தா மாட்டை நீங்க பார்க்க வேண்டாம்னு அல்லாஹ் நினைச்சிருப்பான், கேட்டிருப்பான். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா அல்லாஹ் படைச்சது அப்படின்னு அடுத்த வசனம் என்ன, அஃபலா எந்தூருனா இபிலி கைஃப குலிகத், வயல சமா வானத்தை பார்க்க வேண்டாமா, பூமி மலை. அப்ப இதெல்லாம் என்ன கேட்டா, ஏதாவது ஸ்பெஷல் மலையாள கேட்டாங்க, ஸ்பெஷல் வானத்தை பத்தியா கேட்டா, ஸ்பெஷல் பூமியை பத்தியா கேட்டா, இல்ல உலக படைப்பு தண்ணீரை நான் தான் படைச்சேன், ஸ்பெஷல் தண்ணியா தண்ணீரை நான் படைச்சேன், கடலை நான் படைச்சேன், ஸ்பெஷல் கடலை பத்தியா கேட்கிறான். உலகத்துல எல்லா படைப்பையும் பத்தி எல்லாம் சவால் விடுறான், இந்த இவைகளை நான் படி. உலகத்திலேயே எந்த புத்தகத்துக்கும் எப்படி புக்கு போடுறாது, எப்படி நான் தான் வானத்தை படைத்தேன், நான் தான் பூமியை படைத்தேன், நான் தண்ணி படிச்சு, யாருக்கா புக் எழுதுமா, எழுத சொல்லுங்க, யாரும் படிக்க மாட்டோம் வாசிக்க மாட்டோம். அப்ப அல்லாஹ்வால மட்டும் படைச்சவனால மட்டும் அப்படி ஒரு புக்கை இறக்கலாம், அதனாலதான் அது சவாலா வருது. நான் படைச்சேன் என்று அதிகாரம் சொல்றதுக்கு யாரு கேள்வி கேட்கிறேன், இதே மாதிரி ஒரு புத்தகத்தை கொண்டு வாங்கறான்ல, இதே மாதிரி புத்தகத்தை கொண்டு வாங்கன்ற சவாலையும் எங்க முஸ்லீம்களை கொஞ்சம் பேர் விளங்கல. அவன் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அந்த வசன நடை அதில் யாருக்கு அப்படி எழுது எழுமடி கேட்கிறேன், எப்படி நான் தான் வானங்களை படைத்தேன், நான் தான் பூமியை படைச்சேன், நான் தான் வந்து இந்த தண்ணீரை படைச்சேன், நான் தான் உங்களை இந்திரியத்தின் படைச்சேன், ஒரு புக் போடலுமா, ஏழுமட போடு. அப்ப நீ இது வந்து மனிதன் உருவாக்கின வேதமா இருந்தா நீ ஒன்று உருவாக்கி போடன்றான்ல, நீ ஒரு புக் கொண்டு எழுதி நான் தான் அங்க அல்லாஹ் படைக்கல, நான் தான் வானத்தை படைச்சேன், நான் தான் பூமியை படைச்சேன், நான் இதை படிச்சு ஒரு புக் கொண்டு போடு, அதுல முன்னுக்கு பின் முரண் இல்லாம போட்டு பாருன்றா, இயலாது. ஒரு வசனம் கூட உனக்கு அப்படி கொண்டு வர இயலாது, ஒரு வசனம் கூட உனக்கு அப்படி கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறா சொல்றான். அப்ப இது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து சவால் அல்லாஹ் சொல்றது இறைமை, அந்த இறைவனுடைய ஏகத்துவம், அதே அடிப்படையில தான் இந்த அல் குர்ஆன் வந்து ஒட்டகத்தை நீங்க பார்க்க வேண்டாம்னு அரபுகள் அல்லாஹ் தஆலா படைத்த படைப்புகள்ல ஒட்டகத்தை போல ஆச்சரியமான ஆயிரக்கணக்கான படைப்பு இருக்கு. ஒட்டகம் மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான படைப்புகள் இருக்கு. ஒட்டகம் அரபு உலகத்தில் இருக்கிறதுனால அரபு மக்கள் கண்டு வாழ்றதுனால அல்லாஹ் தஆலா என்ன ஒட்டகத்தை நீங்க பார்க்க வேண்டாம்னு கேட்டான். எனவே அரபு மக்களை விழித்து பேசக்கூடிய பேச்சு அல் குர்ஆன்ல இருக்குது, அரபு மக்களை ஞாபகப்படுத்தி அவங்களை உருவாக்குற பேச்சுக்கள் அல் குர்ஆன்ல இருக்குது. ஆனா மற்ற மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களா, மற்ற மக்களை பத்தி எல்லாம் விழிக்கலையா, மற்ற மக்கள் எல்லாம் பேசலையான்னு கேட்டா இல்ல, அதான் முக்கியம். அரபுல வந்த நபிமார்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எண்ணி ஒரு அஞ்சாறு சொல்லலாம், அதை தவிர மற்ற எல்லா நபிமார்களும் வேற மொழி நபிமார்கள் தான். இப்ராஹிம் அலைஸ்லாம் உட்பட, இஸ்மாயில் அலைஸ்லாம் உட்பட, ஈசா அலைஸ்லாம் உட்பட, அதுக்கு முன்னால் உள்ள ஜக்கரியா அலைஸ்லாம், யஹியா அலைஸ்லாம் உட்பட, தாவூத் அலைஸ்லாம், சுலைமான் அலைஸ்லாத்திலிருந்து, ஆதம் அலைஸ்லிருந்து, அதுதான் ஆதம் அலைஸ்ல ஒரு மூல மொழி பேசியிருப்பாரு, அந்த மூல மொழியிலிருந்து பல மொழிகள் செஞ்சிக்கும் வெளிவந்திருக்கும், லிங்குஸ்டிக்ல பேசுவாங்களே, அப்ப அந்த மூல மொழியில பல மொழிகள் பிரிஞ்சிருக்கும். எனவே இந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். அரபுகளுக்குத்தான் இது என்று சொன்னா ஏன் வந்து இந்த வசனங்களை புரிந்த அந்த நபித்தோழர்கள்லாம் ஆதம் அலைஸ்லாம் இறங்கினது இலங்கையில தான் சொல்லி என்னது ஒரு தப்சீர் கொடுத்துக்கிறாங்க, அது அது சரியான நம்பிக்கையா பிரியா நம்பிக்கையா, ரெண்டாவது அவங்களுக்கு அப்படி ஒரு விளக்கம் இருக்கல, முதல் மனிதன் எங்கேயாவது என்ன தோன்றிக்கலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இலங்கையில் உலகத்தில் இறக்கப்பட்டது எங்கேயா ஒரு இடத்துல என்ன செய்யலாம் இருக்கலாம் என்ற நம்பிக்கை தான் அவங்களுக்கு இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில் அரபு உலக மக்களுடைய செய்திகள் அதிகமாக அதில் வந்தது காரணம் அரபு மக்களை அதாவது வெளிச்சு தான் குர்ஆன் பேசுது அந்த இடத்துல உருவாக்குறதுக்கு. ஆனா யா யூ ஹன்னாஸ் மக்களே என்று விழிச்சு பேசுகின்ற பேச்சு, உலகத்தில் உள்ள ஈமான் கொண்ட அனைவரையும் விழிச்சு பேசுகின்ற பேச்சு, அரபு மக்களை தயார்படுத்துகிற பேச்சுனா குர்ஆன்ல எடுத்துக்கிட்டா அதை ஒரு நம்ம ஒரு நூறா பிரிச்சா ஒரு ரெண்டு மூணு வீதம் தான் இருக்கு அவங்களை தயார்படுத்துற மாதிரியான பேச்சுக்கள். மற்ற எல்லாமே அல்லாஹ் தஆலா சொல்ற உலகத்துல உள்ள எந்த கிராமங்களாக இருந்தாலும் இல்லா ஹலா ஃபிஹா நதீர், ஒரு தூதர் வராமல் இருந்ததில்லை என்றால், எந்த ஒரு உலகத்தில் உள்ள கிராமமாக இருந்தாலும் தூதர் வராமல் இருந்ததில்லை. அடுத்தது இவன் கற்பனை பண்றது இந்த நூற்றாண்டு இருந்து தானே, இந்த நூற்றாண்டுல உலகம் பரவி சனத்தொகை பெருகி போய்க்குது, 1400 வருஷத்துக்கு முந்திருந்த உலகத்தை அவன் கற்பனை பண்ணல. சரிங்களா, அமெரிக்கா இல்ல, அமெரிக்கா இருக்குது ஆனா உலகத்துல அமெரிக்கா என்ற உண்டே கனெக்ஷன்ல இல்ல. அப்படி இருக்கிற கால பகுதியில இருந்து நம்ம என்ன செய்யணும், கற்பனை பண்ணணும் உலகத்தை வந்து குர்ஆன் எப்படி பேசுது, எந்த மாதிரி பேசுது, இஸ்லாத்தை வந்து முழு உலகத்துக்கும் கொண்டு போறது யார் பாடுபட்டாங்க, அரசு தான் பாடுபட்டாங்க. அப்ப அரபுகளுக்கு அரபுக்குரிய மார்க்கம் தான் விளங்கி வச்சிருந்தா எப்படி அடுத்ததுக்கு பண்ணுவாங்க, அடுத்த அரபுகள் ஆட்சி செஞ்ச கொஞ்சம் காலத்துக்கு போற மற்ற துருக்கியர்கள் உஸ்மானியர்கள் ஆட்சி செஞ்சாங்க அரபியர்கள், அவங்களாம் முழு உலகத்தை ஆட்சி செஞ்ச இஸ்லாமிய அரபியா இல்ல பல்லா, ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு தூதர் வந்து சொல்லிக்கிறான், ஒவ்வொரு அந்த தூதர்களை இல்லா பிலிசானி கௌமிகி அந்தந்த சமுதாயத்தினர் பேசக்கூடிய மொழியிலே தான் அல்லாஹ் அனுப்பிக்கிறேன்னு சொன்னா, தமிழ் ஒரு பழைய மொழி, தமிழ்ல ஒரு நபி வந்தே தான் இருப்பார் என்பது ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கையா இருக்கணும், ஏன்னா அது பழைய மொழிகள் உண்டு மூல மொழிகள் உண்டு, நிச்சயமாக தமிழ் மொழியில் ஒரு நபி என்ன நிச்சயமாக வந்து சென்றிருக்கிறார் எங்களுக்கு தெரியாது, ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் ஒரு தூதரை நாம் அனுப்பாமல் இல்லை, எந்த ஊராக இருந்தாலும் சரி, அதுல அவர்கள் பேசுகின்ற மொழியில் நாம் அனுப்பாமல் இல்லை என்றான். ஆனா காலம் போக போய் என்ன செய்யும், பக்கத்தில் இறங்கின கிறிஸ்தவ மதமே எப்படி அதை சிதை உண்டு எப்படி போயிருக்குது. அப்போ ஆரம்ப காலங்களில் உலகத்துடைய மற்ற பகுதிகளுக்கெல்லாம் இறைவன் தூதரை அனுப்பியிருந்து அந்த மக்கள் பழங்குடிகளாக இருந்து அவர்கள் நிராகரித்து அதுக்கு பின்னால இறுதி பகுதி என்ன, இந்த அரபு உலகத்துடைய பகுதிக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிக்கலாம், கொண்டு வந்திருக்கலாம். சரி, இதுல மக்கள் என்ன செய்வோம், நம்ம அனுப்புவோம், இறுதி தூதத்தை அல்லாஹ் தஆலா இங்கு செலக்ட் பண்ணிருக்கலாம். எனவே அதுக்கு பின்னால் அவங்க அதை என்ன, அதாவது சிதைத்து வளர்ந்து போய் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது பழங்கதைகள் எல்லாம் ஒரு காலத்துல வேதத்துடைய அசலாக இருந்து சிதைக்கப்பட்டு மாட்டி கூட்டி குறைச்சி எதாவது எந்தெந்த தெரியாது, நம்ம எதையும் சொல்ல இயலாது. அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கு, அது எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்ம அதை கற்பனைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆனா குரானுடைய வசனம் என்ன, ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு தூதர் வந்திருப்பார், அந்த தூதர் அந்த மொழியில் என்ன செய்வார், பேசிப்பார். அப்படி இல்லாம நான் எந்த சமுதாயத்தை அழிப்பது இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல குரான்ல அல்லாஹ் தஆலா நாம் ஆதமிலிருந்தும் ஹவ்வாவிலிருந்தும் உங்களை படைத்தோம் என்ற அரபிகளையா முழு சமுதாயத்தையுமா, முழு சமுதாயத்தையும் தான் நல்லா சொல்றான், உங்க மனிதர்களை யா யோ நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்ரிம் வ உன்ஸா வ ஜஅல்னாக்கும் ஷுஉபன் வ கபாயில லிதஆரஃபு இன்னா அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும். இதை விட குர்ஆன்ல வேற என்ன தேவை, மனிதர்களை உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம், உங்களை கோத்திரங்களாம் கிளைகளாம் ஆக்கினோம், ஒருவருக்கொருவர் அறிமுகமாய்க் கொள்வதற்கு, அரபுகள் வேற அஜமிகள் வேற, அஜமிகள் எத்தனை பேர் அரபிகள் எத்தனை பேர் ஆக்கினோம், காரணம் உங்களை ஒருவர் சந்தித்துக் கொள்வதற்காக அறிமுகமாய்க் கொள்வதற்காக. இன்னா அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களிலே மிகச்சிறந்தவர் வந்து கண்ணியமானவர் வந்து அல்லாவிடத்திலே இறைச்சமுடையவர் தான். இப்படி எத்தனை வசனம் குல்லாவது பிரபின் நாசனா பேசுறோம், பிரபிர அரபனா பேசுறோம், சரியா? எனவே இது ஒரு தவறான ஒரு சப்ஜெக்ட். ஏண்டா உலகத்துல இறைவன் படைச்ச அடிப்படையில் ஒரு தூதர் அல்லாஹ் தஆலா செலக்ட் பண்றானா, ஒரு மொழியில தான் என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா செலக்ட், அந்த மொழியில தான் அந்த நபி என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா உருவாக்குவான். எவ்வளவு பல்மொழி தெரிந்தவனாக இருந்தாலும் புக்கை ஒரு மொழியில தான் அவன் எழுதுவான், புக்கை ஒரு மொழியில தான் எழுதுவான். அப்படி அல்லாஹ் தஆலா தூதரை உருவாக்கி அந்த தூதருக்கு கொடுத்த செய்திகள்லாம் பொதுமறைக்கான செய்திகளாக கொடுத்து முழு மக்களை என்ன நம்பணும்னு அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சுக்கிறான். எனவே இந்த வாதம், அதாவது அரபுகளுக்கு மட்டும்தான் என்ற வாதம் வந்து எல்லா வகையிலும் தவறானது. அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன வஹ்திலாஃபு அல்சினத்திக்கும், உங்கள் நாக்கு மொழிகள் வேறுபட்டிருப்பதும் எனது அடையாளங்கள் அத்தாட்சிகள் உண்டு, மூலமொழி உண்டாக இருந்து அதிலிருந்து கிளையாக வந்த எல்லா மனிதர்களுடைய மொழிகளும் ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பேசுறோம், எனது அத்தாட்சி என்றான், பக்கத்துல பக்கத்துல இருக்கிறோம், தமிழ்நாடு கேரளா அப்படி என்று இருக்கும், ஆனா தாம் பேசுற தமிழ் மாதிரி இருக்கேன்னு சொல்றா, எப்படி எங்க எப்ப எந்த காலத்துல வேறுபட்டுச்சு யாருக்கா சொல்லுமா, ஆனா ஒரு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இந்த சின்ன சொல்லுல ஒரு டிஃபரெண்ட் ஒன்று வந்து எவ்வளவு ஆயிரக்கணக்கான மொழிகளை இறைவன் வச்சுக்கிறான் என்றது ஒரு ஆச்சரியம். ஸோ அல்லாஹு தாலா எல்லா மொழிகளிலும் தூதரை அனுப்பியிருக்கிறான், எல்லா மொழிகளிலும் அதாவது செய்திகளை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் என்பது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. அடுத்தது குர்ஆனையே நம்ம எடுத்து பார்த்தா கூட அரபுகளுக்கு என்று சொல்றது மிக தவறான ஒரு சப்ஜெக்ட். காரணம் குர்ஆன் சொல்ல பேசக்கூடிய சப்ஜெக்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அரபு அதாவது வடக்கிலிருந்து தென்பகுதி வரைக்கும் வெறும் அரபுகள் மட்டும் என்ன செய்யல இருக்கல, அரபு அல்லாத எத்தனையோ தூதர்மார்கள் வந்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்ற செய்தியும் அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சொல்வது வெளிப்பகுதியில் உள்பகுதியில் திருப்பி திருப்பி வசனங்கள் வருவது ஏன், அது இந்த மாற்றம் என்ன இந்த மாற்றம் என்ன, இப்படி சந்தேகங்களுடைய தொகுப்பு ஒரு முஸ்லீம் தெரிஞ்சு கொண்டது மிக நல்லது. எல்லாவற்றுக்கும் பிரதானமாக அந்த முன்னுரை மிக முக்கியமானது, நம்ம எந்த லெவலில் அந்த நம்பிக்கைன்றது நிற்கணும் அப்படின்றது. ஹதமா இந்தி வல்ல இல்மோ இந்த கூழ் கவுலி ஹதா வஸ்தஃபுல்லாஹ் வழக்கும். இதோட இன்ஷால்லா அல் குர்ஆனிய அறிவமர்வு என்பது இன்றையோட என்ன செய்து முடிவுறது இன்ஷால்லா, மற்ற விஷயங்கள் அறிவிப்பு செய்யப்படும் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.